ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாலையும் நம்ப நல்ல கதி அடையறதுக்காகத்தான் பூமியிலே அவதாரம் பண்ண வைக்கிறான். ஆச்சாரிய புருஷா எல்லாரும் கவனிச்சு பார்த்தோம்னா சாதாரண மனுஷர்களை மாதிரிதான் வாழறார்கள். ஆனா சாதாரண மனுஷாருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது இல்லையா? அந்த சம்பவங்கள்ல நம்ம எல்லாம் பார்த்தா எமோஷனலா அவுட்பஸ்ட் ஆகி அந்த விஷயத்த விதவிதமா அர்த்தம் பண்ணிட்டு வாழ்க்கை நொந்து போயிடும். ஆனா மகாத்மாக்கள் என்ன தெரியுமா பண்றா, அந்த விஷயத்தை பகவத் அனுகிரகமா பார்க்கறதும் பகவத் அனுபவமா மாத்திக்கிறதும் அவளுடைய விசேஷ குணங்கள். நம்ம ஆச்சாரிய புருஷாருடைய சரித்திரங்கள், பாகவதாருடைய சரித்திரங்கள், பக்தாளுடைய சரித்திரங்கள்ல நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் இதுதான். என்ன வர்றதோ அப்படியே ஏத்துக்கணும், அது பகவானுடைய சங்கல்பத்தினாலே அப்படின்னு ஏத்துக்கணும். என்ன நடந்தாலும் அதுல ஒரு பகவத் அனுகிரகம் ஒளிஞ்சின் இருக்கு. இத நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம இளையாழ்வார் ராமானுஜர் எல்லாத்தையுமே பகவானுடைய சங்கல்பமா ஏத்துக்கக்கூடிய ஒரு மனோபலம் அவருக்கு இருந்தது. அழகா யாதவ பிரகாசன் இடத்துல வேதாந்த பாடம் படிக்கிறார். அவ்வளவு அழகா 16 வயசுல கல்யாணம் ஆகிறது. ஜோரா யாதவ பிரகாசன் இடத்துல வேதாந்த பாடம் படிக்கிறார். அவர் படிச்சுட்டு இருக்கார். அப்ப அவருக்கு 18 வயசு ஆகிறது. அந்த சமயத்துலதான் அவருடைய திருத்தகப்பனார் பரமபதி சொல்றார், ஆசூரி கேசவ பெருமாள். 18 வயசுல அப்பா பரமபதி சொல்றார், ராமானுஜருக்கு 2 சகோதரிகள் உண்டு. அவ ரெண்டு பேரும் கல்யாணம் எல்லாம் ஆயிடுறது. அவ விஷயத்த நான் அப்புறமா சொல்றேன், முக்கியமா விஷயங்கள்லாம் இருக்கு. கல்யாணம், அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுத்து. அழகா இவருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அவ அப்பா பார்த்தார், பகவான் பார்த்துப்பான் என் குழந்தைய, யாரும் சாஸ்வதம் இல்லை, வேதம் இருக்கு, ராமானுஜன் நிச்சயமா நல்லபடியா ஜெயிச்சு வருவான். அவருக்கு பூரணமான நம்பிக்கை. பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டார். சுவாமி ராமானுஜனுடைய தாயா காந்திமதி அம்மாவும் சரி, இது பகவத் சங்கல்பம் ஏற்றண்டு இளையாழ்வார் முகத்தை பார்த்துண்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அப்பதான் இவர் யாதவ பிரகாசன் இடத்துல வேதாந்த பாடம் படிச்சுட்டு இருக்கார். யாதவ பிரகாசனுக்கு ராமானுஜர் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் பிடிக்க மாட்டேங்கிறது. நமக்கெல்லாம் தோணும், இப்படி வேதம் சொல்லி கொடுக்கிறவரெல்லாம் கூட இப்படி ராமானுஜரை கொலை பண்ணணும்னா நினைக்கிறாரா? இது எந்த விதத்தில் நியாயம், இப்படிலாம் இருப்பாளா அப்படின்னா உண்டு. அந்த காலத்திலேயே பார்க்கலாம், சுக்கராச்சாரியர்லாம் நம்ம வேதம் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனா மகாபலியின் இடத்துல பகவான் வாமனமூர்த்தியா வரும்பொழுது தானம் கொடுக்காதே அப்படின்னு சொல்றார். ராவணன் நன்னா சாமவேதம் தெரிஞ்சவன் தான், ஆனா சீதை அபகரிச்சுட்டு வரலையா? அதாவது ரியலைசேஷன் ஒண்ணு உண்டு, வேதம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு, அதை உள்ளபடி உணர்ந்து வாழறதுன்னு ஒண்ணு உண்டு. அதனால இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வேதம் தெரிஞ்சவர்கள் இவாள்லாம் கூட சமயத்துல தவறான வழிகள்ல வாழறது அப்படின்றது காண கிடைக்கிறது. இன்னைக்கும் நம்ம ரிஷிகேஷ், ஹரித்வார் அங்கெல்லாம் போனோம்னா நிறைய பேர் சாது வேஷத்துல இருப்பான், காவியெல்லாம் கட்டிட்டு இருப்பான். ஆனா கவனிச்சு பார்த்தோம்னா கஞ்சாலாம் அடிச்சுண்டு இங்கேயோ கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக இங்க சாது வேஷம் போட்டு இருப்பான். அதே சந்தர்ப்பத்துல உண்மையான சாதுக்கள் பல பேர் இந்த திருவண்ணாமலை, ரிஷிகேஷ், ஹரித்வாரம், பத்ரிகாசிரமம் அங்கெல்லாம் போனோம்னா அங்கேயும் உண்மையான நிறைய சாதுக்களும் இருக்கா. இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் நிச்சயமா ரெண்டு விதமான சாதுக்களும் உண்டு. நம்ம ராவணனே பார்த்தோம்னா ஒரு சன்னியாசி வேஷத்துல வந்துதான் சீதா மாதாவை தூக்கிட்டு போனான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால இப்படியும் உண்டு, அப்படியும் உண்டு. யாதவ பிரகாசன் தன்னுடைய சிஷ்யர்களிடத்தெல்லாம் கேட்டான், இந்த இளையாழ்வார் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான், அவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னா யாதவ பிரகாச மதம்ன்றது இல்லாம போயிடும். யாதவ பிரகாசர் ஒரு தனியா ஒரு மதம் வச்சுட்டு இருந்தார், நிறைய மதங்கள் இருந்தது. யாதவ பிரகாச மதம்னே ஒண்ணு உண்டு. இப்ப நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா, வைஷ்ணவம், சைவம், சாக்தம் அப்படின்னு, அந்த மாதிரி யாதவ பிரகாச மதம் அப்படின்னு உண்டு. இன்னைக்கு பிரம்மத்தை பத்தி பலவிதமா உபாசனம் பண்ணக்கூடிய பலவிதமான சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யாதவ பிரகாச சம்பிரதாயம்னு ஒண்ணு இருந்தது. அவர் பார்த்தா தன் சிஷ்யாளர், அவருக்கு வேண்டப்பட்ட சிஷ்யாளெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள்லாம் நான் சொல்றதை கேட்கலாம், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அந்த இளையாழ்வார் அழிப்பதற்கு ஏதான வழி சொல்லுங்க. ஒருத்தர் விஷத்தை கொடுக்கலான்றார், ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணலான்றார், ஒருத்தர் குழி தோண்டி புதைச்சுடலான்றார், இப்படி எல்லாம் நடக்கிறது. ஆனா யாதவ பிரகாசர் சாஸ்திரம் தெரிஞ்சவர், அப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பாவம் வந்து சேர்ந்துடும், பாவம் வந்து சேராம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அப்படி யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கிற, யோசிச்சுட்டு ஒரு வழி கண்டுபிடிச்சுடுற. கங்கையில மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த மணிகர்ணிகா காட்ல யாராவது தவறி விழுந்தாலோ, இல்லாட்டி யாராவது அவளை பிடிச்சி தள்ளினாலோ, விழறவாளுக்கு நல்ல கதி கிடைச்சிடும், தள்ளுறவாளுக்கும் பாபம் வந்து சேராது அப்படின்னு இருக்கு. அதனால நீங்க மணிகர்ணிகா காட்டெல்லாம் தேடிட்டு போகப்படாது. விஷயத்தை சொல்லி வைக்கிற அந்த மணிகர்ணிகா காட்டினுடைய மகிமை அப்படி, இங்க விழுந்தா நல்ல கதி தான் கிடைக்கும் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால யாதவ பிரகாசன் காசி யாத்திரை போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இந்த மணிகர்ணிகா காட்டுல அழகா காட்னா படித்துறை, அதுல ராமானுஜரை தள்ளி விட்டுடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். உடனே ராமானுஜர் இடத்த சாதாரண பேசக்கூடிய ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு திரும்பி ராமானுஜர் நம்ம இடத்துல வந்து பாடம் படிக்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி நீங்க எல்லாம ரசிக்கவாறு இல்லை, நீ வந்தா நன்னா இருக்கும் சொல்லி கூட்டுண்டு வாங்கும் சொல்லி ராமானுஜர் திரும்பியும் வேதாந்த பாடத்துக்கு அழிச்சுட்டு வந்துட்டார். அழகா ராமானுஜர் கோவிந்தர் எல்லாரும் படிச்சுட்டு இருக்க அவெல்லாம் பிளான் பண்ணிட்டா சரியா மாக ஸ்நானத்துக்கு. மாக ஸ்நானம்னா இப்ப நம்ம மாசி மகம்லாம் வருது இல்லையா, இந்த சமயத்துல கங்கையில ஸ்நானம் பண்ணா விசேஷம் அப்படின்னு சொல்லி கிளம்புறார்கள். ஜோரா கிளம்புறா, அப்போ ராமானுஜருக்கு ஒரு 21 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன். அழகா கிளம்புறார் ராமானுஜர் கோவிந்தர் இவாள்லாம் யாதவ பிரகாசனோட. காந்திமதி அம்மா சொன்னா வந்து நல்லபடியா போயிட்டு வா, வரதன் கூட இருக்கா, பகவான நினைச்சுட்டு நல்லபடியா போயிட்டு வா, கங்கா யாத்திரை ரொம்ப விசேஷம் பரமபாகியம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறா. அந்த காலத்துலலாம் கங்கா யாத்திரைன்றது ரொம்ப பெரிய காரியம், ஏன்னா நடந்தே போவார்கள், இந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. நடந்து 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 போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி போயிட்டு வரணும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆகும் வச்சுக்கோங்களேன். சுவாமி ராமானுஜரி வாழ்ல தை மாசம் கிளம்பி மாசி பங்குனிக்கு அப்புறமா திரும்பி வர மாதிரி ஒரு பிளான், பல மாசங்கள் நடந்து போயிட்டு பல தேசங்கள் கடக்கணுமே. எங்க இருக்கு காஞ்சிபுரம் யோசனை பண்ணி பாருங்க, இங்கேந்து இத்தனை தேசங்கள் கடந்து காசிக்கு போய் அங்க போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வரணுவா. அழகா கிளம்பி ஆச்சு. அவ அங்கங்க நிறைய பேர் இவாளாம் சேர்ந்து கூடி கூடி பேசுறா. இளையாழ்வார் இது எதையுமே கவனிக்கல, அவர் பாட்டுக்காக கங்கையில தீர்த்தமாட போறோம், பகவானுடைய திருவடி அலம்பின ஜலம், பகீரதனுடைய மூதாதையர்களுக்கு சத்கதி கிடைச்சது கங்கையில தான், இப்படின்னு கங்கா மகாத்மிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை ஸ்மரணம் பண்ணிண்டே போற. கங்கா, காயத்ரி, கோவிந்தன், இந்த சப்தம் எல்லாமே ரொம்ப விசேஷம். கங்கா ஜலம் ஆத்துல இருந்தாலே அதுக்கு ஒரு தனி மகாத்மியம் இருக்கு இல்லையா. அதனால அந்த கங்கை ஸ்மரணத்தை நினைச்சுட்டே போறா. ஏன்னா கங்கா புத்தர் தானே பீஷ்ம பிதாமகர், அவர் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் சொல்லிண்டு, பகவத்கீதை எல்லாம் சொல்லிண்டு. ஒரு யாத்திரை போறோம் அப்படின்னா அப்படியே அந்த பகவத் சிந்தனையோட போகணும். அது எப்படி போக முடியும் அப்படின்னா, உத்தமமான பாகவதர்கள் ஆச்சாரிய புருஷா இவர்களோட போனோம்னா அது யாத்திரையா இருக்கும். அழகா இளையாழ்வார் இப்படி நினைச்சுட்டுதான் போறார். ஆனா கோவிந்தர் பார்த்தார், என்னடா இவா நம்ம ரெண்டு பேர், எங்க ரெண்டு பேரையும் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவாள்லாம் கூடி கூடி பேசுறாள், ஏதோ விஷயம் இருக்குன்னு அவருக்கு ஏதோ புரி தட்டிட்டு. எல்லாம் பகவான் காட்டி கொடுக்கறா வச்சுக்கோங்களேன், பகவானே தியானம் பண்றவாளுக்கு சுத்தி வர என்ன நடந்தாலும் சுவாமி பார்த்துப்பார். இளையாழ்வார்க்கு இதை பத்தி ஒரு கவலையும் இல்லை, அவர் கங்கா ஸ்மரணையிலேயே ஓடின் இருக்க. அப்ப கோவிந்தர் கூட படிக்கிற ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, கிளாஸ்மேட், என்னடா அது எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருக்க, என்ன விஷயம், என்னையும் எங்க அண்ணாவை மட்டும் கூட சேர்க்க மாட்டேங்கிறாள், நாங்களும் தானே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா உங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்காடா அப்படின்னு உடனே வச்சிருச்சு. என்கிட்ட சொல்லக்கூடாது, என்னடா பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லி எப்படியோ விஷயத்த கறந்துட்டார். இளையாழ்வார கொள்றத்துக்காகத்தான் இந்த கங்கா யாத்திரை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க, நெஞ்சு பதறது. ஆனா வெள்ள காட்டிக்க முடியாது, அண்ணாவை காப்பாத்தணும். அதே சந்தர்ப்பத்துல இந்த விஷயங்கள் எனக்கு தனக்கு தெரிஞ்சுடுத்துன்னு மற்றவாளுக்கு தெரிஞ்சிடப்படாது, என்ன ஒரு கஷ்டம் பாருங்க. கோவிந்தர் மனசுக்குள்ள அப்படியே வாங்கி வச்சிருந்தார். பகவானே எனக்கு தெரியாது, எங்க அண்ணாவை காப்பாற்ற வேண்டியது வரதா உன்பாடு, உனக்கு தான் தெரியும். வரதராஜா நீதான் காப்பாற்றணும். எங்க அண்ணனை எனக்கு ஒன்றும் தெரியாது, எந்த சமயத்துல எப்படி நான் அவருக்கு சொல்ல போறேன், அவர் எப்படி இந்த கூட்டத்தை என் தப்பிக்க போறார் அதுவும் தெரியல. ஏன்னா ரெண்டு பேர் போயிட்டு இருக்கார், பல பிரதேசங்கள் கடந்து போறா. விந்தியமலை பக்கத்துல போகும்போது அவருக்கு விஷயம் தெரியறது. இப்ப இவா இறங்கி ஓடவும் முடியாது, இவாளை அடிச்சு கொண்டாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா வரதன தியானம் பண்ணார், வரதா கிருப பண்ண. ஏன்னா வரதன் கிட்ட ராமானுஜருக்கு அதிப்பிரீத்தி, காஞ்சிபுரம் வரதராஜனாச்சர் வரம் தரும் ராஜனாச்சே மா சுச்சன் வருந்தாதே அப்படின்னு கைகள்ல எழுதி வச்சிருக்கிற வரதராஜனாச்சன் வரது கையில வருந்தாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி யாருன்னா வரதன் தானே. தேவ பெருமாளே, தேவராஜா, வரதராஜா கிருப பண்ணுன்னு பிரார்த்திக்கிறார், எனக்கு தெரியாதுன்னு பிரார்த்திக்கிறார். என்ன வேணா வரட்டும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி புலம்பி டென்ஷன் ஆகி ஒரு தீர்மானம் கிடைக்காது, ஒரு தீர்வு கிடைக்காது. பகவான தியானம் பண்ணம்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் தீர்வு உண்டு. சரியா, அழகா அப்படி போயிட்டு இருக்கா, விந்தியமலை காடுகள்ல அப்படி போயிட்டு இருக்கா. அப்ப மலமூத்திர விசர்ஜனத்துக்காக அழகா ஒதுங்குறா எல்லாரும். அப்ப எதிர்ச்சையா அழகா கோவிந்தரும் இளையாழ்வார் ஆகிய ராமானுஜரும் ஒரு இடத்துல அப்படி ஒதுங்கிட்டா தனியா. அவ மட்டும் கோவிந்தருக்கு பார்த்தா ஆஹா இதை விட நல்ல சந்தர்ப்பம் வாய்க்காதுன்னு சொல்லிட்டு மூத்திர விசர்ஜனம் பண்ணிட்டு சுத்தி பண்ணிட்டு வேகமா அழகா முன்னாடி வந்து வர வழியில மணல்ல எழுதி வச்சுட்டார், அண்ணா இந்த யாத்திரை உங்களை கொலை பண்றதுக்காக, தயவு செஞ்சு இந்த கூட்டத்தை விட்டு விலகி போயிடுங்கோ அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவர் முன்னாடி போய் கூட்டத்துல சேர்ந்துட்டார். ஏன்னா இவர் சேரல அப்படின்னா ரெண்டு பேர் சந்தேகம் வந்துடும், தேடி பிடிச்சிருவாளோன்னு பயம். அண்ணாவை காப்பாத்தணுன்றதுக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டார். சரி, இவர் எழுதி வச்சாலும் ராமானுஜர் படிக்கணுமே, அது எப்படி நடக்கும்னா வரதன் கிட்ட பிரார்த்தனை பண்ணார், எனக்கு தெரியாது, சந்தர்ப்பம் கொடுத்தது நீ, எழுத வச்சது நீ, அண்ணாவை பார்க்க வைக்க வேண்டியதும் நீ, அண்ணாவை படிக்க வச்சு அவர் அந்த கூட்டத்திலிருந்து விலக்கி காப்பாற்ற வேண்டியதும் உன் பொறுப்பு. பகவான் மேல நம்பிக்கை வச்சா தோத்து போக மாட்டோம், நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. ஆச்சரியமா எழுதிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டார். ராமானுஜர் இப்படி வந்தார் இளையாழ்வார், யாரோ மணல்லாம் எழுதி வச்சிருக்காளு நம்ம பாஷையில அப்படின்னு படிச்சார். தூக்கி வாரி போட்டது கோவிந்தருடையதான கையெழுத்துன்னு தெரிஞ்செடுத்தும், கண்கள்லாம் கலங்கி போயிடுத்து. ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆச்சாரியன், ஒரு குருஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படிப்பு சொல்லி வேத பாடசாலை வாத்தியா, உத்தமமான குரு ஆச்சாரன் இந்த மாதிரி பண்ண மாட்டார். ஆனா வேத பாடசாலைகள் குருன்னு சொல்றோம் இல்லையா, இப்படி போய் கொலை பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியும்னு பார்த்தார். சரி, ஏதோ பகவான் வழி விட்டுருக்கானேன்னு சொல்லி எந்த இடத்த வாழ்லாம் கூட்டமா இருந்துட்டு திரும்பி அங்க வரணும்னு சொல்லியிருக்காளோ அதை விட்டுட்டு வேற வழியில் போக ஆரம்பிச்சுட்டார் இளையாழ்வா. இவாள்லாம் காத்திருந்து காத்திருந்து பார்த்தார்கள், வரல. கோவிந்தர் கிட்ட கேட்டா, எங்கப்பா இளையாழ்வார் அவளை காணோம் தெரியலையே, அச்சுச்சோ காணுமே காணுமே அப்படின்னு தேடுற மாதிரி நடிக்கிறார். ஏன்னா மாற்றின்றப்படாதேன்னு அவருக்கு. அப்ப அவர் சந்தோஷம், வரதா அண்ணாவுக்கு காட்டி கொடுத்துட்டாய், அண்ணாவுக்கு வழி தெரியாது, பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்பாடு, நம்புங்கோ நிச்சயமா உங்க நம்பிக்கை தோத்து போகாது. உங்க குழந்தையா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டப்பட்டவாளா இருக்கட்டும், அவ ஏதான இக்கட்டுல மாட்டின் இருக்கா, இல்லாட்டி தப்பான வழிகள்ல மாட்டின் இருக்கா, அவளுக்கு ஏதான ஒரு சிரமமா, பகவானே காப்பாத்து உன்னால முடியும் எனக்கு தெரியாது, இதுதான் சரணாகதி. என்னால எனக்கு தெரியாது, நீ காப்பாத்து உன்னால முடியும்னு ஒப்படைச்சுட்டா சுவாமி வழி காட்டிதானே ஆகணும், நமக்கு வழி காட்டுறத விட சுவாமிக்கு வேற ஒன்றும் வேலை கிடையாது, கரெக்டா. அழகா இவர் உடனே தேடுறார், எல்லாரும் பார்த்தா நிறைய பேருக்கு சந்தோஷம். அப்ப யாக பிரகாசங்க அவள்லாம் சொன்ன சில சிஷ்யாள்லாம், நல்லது சுவாமி, இந்த விந்தியமலை காடு ரொம்ப அடர்ந்த காடு, இந்த கோர மிருகங்கள்லாம் உண்டு, அவங்கயா மாட்டின் இருப்பார், நமக்கு பழி பாவமும் வராம போயிடுத்து, சந்தோஷம் அப்படின்னு. இவாள் ஆனா வெளி காட்டிக்கல, யாதவ பிரகாஷ் ராமமான வழி காட்டிக்கப்படாது அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி தேடி கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. என்ன ஆச்சரியம்னா கோவிந்தருடைய மனசுதான், அண்ணா சித்தனையை எழுதி வச்சுட்டு அண்ணா காப்பாற்றப்படணும்னு நினைச்சுட்டு தான் அவரோட போனா இவாள் சந்தேகம் வந்துடும் தெரிஞ்சுட்டு கொலகார கூட்டத்தோட தனி ஒருத்தரா பிரயாணம். என்ன தைரியம். இந்த மாதிரி இருக்கவாளை நம்பிதான் சொன்ன, தம்பியுடையான் படைக்கஞ்சான் செல்வா தெரியுமா. எப்படி அழகா ராமனுக்கு ஒரு லக்ஷ்மணனோ அதுபோல ராமானுஜருக்கு ஒரு கோவிந்தர். இவா அந்த பக்கம் அப்படி நடந்து வேற வெளில போயிட்டு இளையாழ்வார் காட்டுல அங்கங்க சுத்துறார், ஒன்னும் வழி புலப்படல, அடர்ந்த காடு திக்கு தெரியாத காடு, இப்படி வந்து மாட்டின்றேனே அப்படின்னு பாக்கிறார். ஓன்னு அழுக வர்றது, ஏன்னா பயத்தினாலே ஒண்ணு ஒண்ணு இல்லை, இப்படிதான் கூட மனுஷா இருப்பாளா, உலகத்துல பெரிய துக்கம் எதுன்னா யாரும் ரொம்ப நம்பறமோ அவ நமக்கு திடீர்னு துரோகம் பண்ணும்போது அது தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அப்ப உடனே அழறார், அப்ப உடனே மனசுல வரதன் தான் ஞாபகம் வந்து, வரதா அப்படின்னா, வரதா எனக்கு ஒன்னும் வழி தெரியலப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, வரதா தேவ பெருமாளே தேவராஜா அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்திச்சின்றார். திருக்கட்சி நம்பிகளை நினைச்சின்றார், ஏன்னா அவர் எல்லாம் வரதனுக்கு வேண்டப்பட்டவர் இல்லையா, அப்படின்னு நினைச்சிட்டு கால் போன போக்குல போறார். வழி தெரியலையே என்ன பண்ண போறேன் அப்படின்னு, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பகவான் கீதையில அனுகிரகம் பண்றான், யார் என்னையே நினைச்சிருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கான். அடுத்த க்ஷணம் பார்த்தா இவர் பாடு இப்படி புலம்பின்னு வந்துட்டு இருக்காரா, வரதா 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 வரதான், என்ன வேணா வரட்டும், பகவன் நாமத்தை ஜபிங்கோ, உலகமே நம்மள தள்ளி விடட்டும், எல்லாருமே நம்மளை ஒதுக்கி வைக்கட்டும், வரதன் தள்ளிவிட முடியுமோ, வரதன் ஒதுக்கி வச்சிட முடியுமோ, நம்ம வரதன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன குறை, அப்படி நடந்து வர திடீர்னு பார்த்தா எதிர்க்க ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் வர பார்த்தவொன்னு அவர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் ஜோர் அப்படின்னு கிடுகிடுகிடுன்னு ஓடுறவா கிட்ட ஓடினோட வேடுவச்சி, அப்ப யாரப்பா அது, யாரோ பிராமண புள்ள ஓடி வருது அப்படின்னா, ரெண்டு பேரும் பக்கத்துல வேகமா நடந்தார்கள். இளையாழ்வார் அவர்கிட்ட கேட்டா, இங்க யாரு எங்க வரீர்கள் எங்க போறீர்கள் அப்படின்னா, உடனே அவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னா, நாங்க வடக்குல இருந்து சித்தாசிரமத்தில இருந்து வரோம், ஆச்சரியமா சத்தியவிரத க்ஷேத்திரம் போயிட்டு இருக்கோம்னுட்டா. சத்தியவிரத க்ஷேத்திரம்ன்றது காஞ்சிபுரம், சத்தியவிரத க்ஷேத்திரம் போயிட்டு இருக்கோம்னு உடனே இளையாழ்வார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது, ஆஹா வரதன் அழகா அனுச்சுட்டானே, வரதா உன்னை நம்பினவர்களை நீ கைவிடுறதில்லே நிரூபணம் ஆயிடுத்து சத்தியம். சுவாமி நம்மாழ்வார் முதல் பாசுரம் சொல்றார், உயர் வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர் வரம் மதிநலம் அருளினன் யவனவன், அயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநே. என் மனசே எல்லா விதமான துயரங்களையும் அறுக்கும்படியான திருவடியை தொழுது எழுன்றார். யாருடைய திருவடி அப்படின்னா, உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், எல்லாரை காட்டிலும் மேம்பட்டு எல்லார காட்டிலும் வசதியா இருக்கிறவன் ஆதிமூலமா இருக்கிறவன் எவனோ, அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன், அழகா நித்திய சூரிகள் நித்திய முக்தர்களுக்கும் தேவாதி தேவன் எவனோ, மயர்வர மதிநலம் அருளினன் எவனோ எவனோ, அழகா நமக்கு சந்தேகமே இல்லாத தெளிந்த நல்லறிவு கொடுக்கிறவன் எவனோ, அப்பேற்பட்டவனுடைய எல்லா விதமான துயரங்களையும் அறுக்கக்கூடிய திருவடியை தொழுது எழு என் மனனே அப்படின்றார். சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமான உயர்வர உயர்நலம் உடையவன், மயர்வர மதிநலம் அருளினவன், அயர்வர் அமரர்கள் அதிபதி அவனவன், துயர் அரு சுடரடி என்ற அந்த துயர் அரு சுடரடி யார் அப்படின்னா, காஞ்சி வரதனா. வரதனை நம்பினவா தோத்து போயிடுவாளோ, வரதனை நம்பினவாளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுமோ, அழகாக வேடுவன் வேடு வச்சு வந்துட்டா, இவருக்கு பரம சந்தோஷம். உடனே அதுவும் அழகா பாஷையில, நமக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்த பேசினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதுவே ஒரு மனசுல ஒரு தைரியம். இவாளும் அழகா இளையாழ்வார் பேசின அதே பாஷையில பேசிட்டார், தமிழ்லயே வச்சுப்போமே தமிழ் தான், அழகா பேசிட்டார். உடனே அவர் பரம சந்தோஷம், நானும் வரலாமா, சரிப்பா நீ எங்க இந்த காட்டுல தனியா அலையறாய் அப்படின்னு வேடுவன் கேட்கிறார். உடனே இளையாழ்வார் சொல்றார், இல்ல நாங்க பல பேரா சேர்ந்து கங்கா யாத்திரைக்கு வந்தோம், நான் வழி மாறி வந்துட்டேனுட்டேன். என்ன ஒரு மனசு இருக்கும், என்ன கொலை பண்ண வந்தான்னு சொல்லலையா, நான் வழி தவறி வந்துட்டேன், என் கூட வந்தவாள நான் பிரிஞ்சுட்டேனுட்டார. என்ன ஒரு அழகான ஒரு மனசு பார்த்துக்கோங்க, இந்த ஒரு மனசு தானே விசேஷம். ஜோரா சொல்லிட்டா கண்கள்ல கண்ணீர் வழிய. உடனே அழகா அந்த வேடுவன் இளையாழ்வார் தொட்டு கண்ணை தொட்டு அப்படி கண்ணீர்லாம் தொடச்சு விடுறாரு. ஒன்னும் கவலைப்படாதே குழந்தை, உன்னை கொண்டு போய் பத்திரமா காஞ்சிபுரத்துல சேர்க்க வேண்டியது என் கடமை அப்படின்னா. உடனே வேடு வச்சு அழகாக தோலை தட்டி கொடுத்து, குழந்தை கவலைப்படாதேப்பா, எங்க பொறுப்பு நீ, உனக்கு ஒரு நாளும் ஒரு கஷ்டமும் வராது, வா அப்படின்னு மூணு பேர் நடக்கிறாளாம். எப்படின்னா ஒரு பக்கம் வேடுவன், இன்னொரு பக்கம் வேடு வச்சு, நடுவுல இளையாழ்வார். அம்மா அப்பா குழந்தைய கைபிடிச்சு அழிச்சுட்டு போவா இல்லையா, ஜாகிரதையா ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரா இருந்து அரணா இருந்துட்டு அந்த மாதிரி காவல் காத்துண்டு அழிச்சுட்டு போறா. அப்ப வேடு வச்சு சொல்றா, எனக்கு இந்த பிள்ளைய பார்த்தா என் பிள்ளைன்னு ஒரு அபிமானம் வருது அப்படின்னா. அழகா வேடுவன் சிரிச்சுட்டே சொன்னான், உன் பிள்ளைதான் இப்போதைக்கு. ஏன் எப்போதைக்கும் தான் அப்படின்னா. இந்த பாசத்தை பார்த்துட்டு ராமானுஜர் உருக ஆரம்பிச்சுட்டார். முன்ன பின்ன தெரியாத இடத்துல கூட வரதன் அழகா ஒரு மாதா பிதாக்கள் அனுப்பிட்டானே, இவரோ பிராமணர், ஆனா இவரை காப்பாத்த வந்ததோ வேடுவனும் வேடு வச்சு. அழகா நடந்து நடந்து வரா ஜோரா. அதுக்குள்ள சந்தியா காலம் ஆயிடுறது. அந்த சமயத்துல கூட பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை எல்லாம் பண்றாராம் இளையாழ்வார். பண்ணியாச்சு, இருட்டாயிடுறது. அப்ப அழகா வேடுவன் சொல்றா, இதுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியாது, பொழுது விடிஞ்ச பிறகுதான் பிரயாணம் நம்ம பண்ண முடியும், இந்த அரச மரத்து கீழே தங்குவோம் அப்படின்னு சொல்ல, உடனே அழகா அங்கெல்லாம் சுத்தம் பண்ணி படுக்க மாதிரி பண்றா. இந்த வேடுவனும் வேடு வச்சு குழந்தைக்கு பண்ற மாதிரி பண்ணி, குழந்தை படுத்துக்கோப்பா, காட்டுல பயப்பட வேண்டாம், கோர மிருகங்கள்லாம் இருக்கு, நாங்கெல்லாம் காட்டிலேயே இருக்கிறவா, உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி இளையாழ்வார நடுவில் படுக்க வச்சுட்டு ஒரு பக்கம் வேடு வச்சியும் இன்னொரு பக்கம் வேடுவனுமா படுத்துட்டார்கள். இளையாழ்வார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், பகவானே வரவா, எப்படி ஒரு கிருப பண்றாயப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகிறது. ராமானுஜர் வழி நடந்த கலப்பு வேற, இவா அப்படி பண்ணிட்டாளேன்னு மனசு கவலை வேற. இத்தனையும் தாண்டி பகவான் அனுகிரகம் பண்ணானே ஆனந்தம், பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் வழியா பிரத்யக்ஷமா இளையாழ்வார் பார்த்தார். அப்ப வேடு வச்சு சொன்னார், ரொம்ப தாகமா இருக்கே, கொஞ்சம் ஜலம் இருந்தா தேவலையே அப்படின்னா. அப்ப வேடுவன் சொன்னார், அம்மா இப்பெல்லாம் ஜலம் எல்லாம் எடுக்க முடியாது, பொழுது விடியட்டும், நல்ல அற்புதமான ஒரு கிணறு உண்டு, அதுல நல்ல மதுரமான ஜலம் எடுத்தரேன், இப்ப சும்மா தூங்கு அப்படின்னுட்டார். உடனேயே ராமானுஜர் நினைச்சார், இளையாழ் வடராமுக்கு இவ்வளவு பரோபகாரம் பண்ணிருக்கா, இவளுக்கு ஒரு ஜலம் கூட எடுத்து கொடுக்க முடியலையே, சரி அவளுக்கு பொழுது விடிஞ்சோன்னு முதல்ல வேடுவன் கிட்ட கேட்டு ஆனந்தமா அவளுக்கு ஜலம் எடுத்து கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு அப்படின்னு நினைச்சுட்டே படுத்தார். வரதனை நினைச்சார், வரதா அப்படின்னார் வேடுவன். ஆ என்னப்பா அப்படின்னார், இல்ல ஒண்ணும் இல்லைன்னார். சரி படுத்துக்கோன்னு அழகா ராமானுஜன் நடுவில் படுத்துட்டு இருக்கார். அவரை பார்த்துட்டு உருக்களிச்சு படுத்துண்டு இளையாழ்வார படுத்து பார்த்துட்டு வேடுவன் படுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வேடு வச்சு உருக்களிச்சு படுத்துண்டு ராமானுஜர் ரெண்டு பேர் கண்களும் இளையாழ்வார பார்க்க, இளையாழ்வார் நிம்மதியா தூங்கினார். பொழுது விடிஞ்சல் புல்லும் சிலம்பினகாண்டு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனையுருள்ள கன்றது காளையம் பொழுதாய். ஆச்சரியமா பொழுது விடிஞ்சது, பட்சிகள்லாம் கிளபில கிளபில கிளபிலன்னு சப்தம் போட்டது. ஆனந்தமா கண் விழிச்சார். அப்படி விழிச்சு கண் முழிச்சு பார்த்தா தூரத்துல ஒரு கிராமம் எல்லாம் தெரிஞ்சது. ஓ எங்கேயோ இருக்கோம் நினைச்சமே, பரவாயில்லையே, நேத்தி சாயங்காலம் இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு பொழுது விடுகிற சமயத்தில் இருக்கிற நிலைமையும் எல்லாம் பகவத் கிருபை அப்படின்னு நினைச்சு பார்த்தார். பக்கத்துல வேடுவனையும் வேடு வச்சியையும் காணல. சரியதான காலை கடன்களுக்காக அந்த பக்கம் அந்த பக்கம் ஒதுங்கி இருப்பா, அதுக்குள்ள நம்ம எங்கேருந்தாவது அவ சொன்ன அந்த காலை கணறு கிடைக்கிறதா பார்ப்போம், அங்கேருந்து இவளுக்கு ஜலம் கொண்டு வரலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார் இளையாழ்வார். உடனே ஜோரா அழகா முடிவு பண்ணார். அப்படி நடந்து போறார். தூரத்துல சில ஜனங்கள்லாம் இருக்கா, ஒரு தாமரை குளம் இருந்தது, பக்கத்திலேயே ஒரு கிணறு இருந்தது, அதுலேயும் ஜனங்கள்லாம் ஜலம் இறைச்சிட்டு இருந்தா. உடனே அழகா இளையாழ்வார் போனார், அந்த தாமரை குளத்திலேருந்து தாமரை இலைய எடுத்தார். நேரம் வந்தார், கணத்திலேருந்து ஜலத்தை அழகா எடுத்தார். இந்த தாமரை இலையில அப்படி முகந்துண்டு ஜோரா கொண்டு வர அழகா வேடுவன் வீடு வச்சு அதுக்குள்ள வரா இந்தாங்கோ ஜலம் அப்படின்னு கொடுத்தார். நன்னா குடிச்சா வேடு வச்சு குடிச்சுட்டு குழந்தை இன்னும் கொஞ்சம் தருவியா ராஜா அப்படின்னா தோமா ஓடினார். திரும்பவும் இரண்டாவது தடவையும் ஜலம் கொண்டு வந்தார். நன்னா குடிச்சா குழந்தை இன்னொரு தடவை கொண்டு வருவியாடா அப்படின்னார். உடனே திரும்பியும் இளையாழ்வார் ஓடினார், ஜலம் கொண்டு வந்தார். ஆனா அதுக்குள்ள வேடுவனும் வேடுவச்சியும் மறைஞ்சு போயிட்டார்கள். இவருக்கு ஒண்ணுமே புரியல, தேடி தேடி பார்க்கிறார், கத்தி கத்தி பார்க்கிறார், ஒன்னும் பதில் இல்லை. அப்ப அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்டார், சரி இது எந்த ஊர் அப்படின்னு. உடனே ஏற இறங்க இளையாழ்வாரை பார்த்தா, என்னப்பா பிராமணன் மாதிரி இருக்காய், இந்த ஊரு புள்ள மாதிரிதான் இருக்காய், தூரத்துல புண்ணிய கோட்டி விமானம் தெரியறது, இது காஞ்சிபுரம் சத்யவிரத கஷேத்திரம்னு உனக்கு தெரியலையா அப்படின்னார். ராமானுஜருக்கு ஒரு க்ஷணம் ஒண்ணுமே புரியல, என்னது காஞ்சிபுரமானார். ஆமா அப்ப அதோ பார், புண்ணிய கோட்டி விமானம் தான் இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரே சாலை கிணறுன்னு பேரு. அந்த தாமரை குளமும் இருக்கு, இன்னைக்கும் அங்க தாமரைகள் பூத்து மலர்ந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா அழகா காஞ்சி வரதராஜன் கோவில் நன்னா தெரியும். ஆச்சா இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வகிட்ட கேட்டாங்க, வேடுவன் வீடு வச்சு யாரா நிக்கிறத பாத்துக்கலான்னார். இல்லையே இப்ப நாங்க யாரையுமே பாக்கலையே அப்படின்னா ராமானுஜருக்கு தூக்கி வாரி போட்டது ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு வரவா அப்படின்னு அழுதுண்டு நேர ஓடினார் கோவிலுக்கு. ஏன் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, பகவான் இருக்கான் கைவிட மாட்டான். ராமானுஜனை காப்பாத்தின வரதன் உங்களையும் காப்பாத்துவான். என்ன வந்தாலும் வரதன் உண்டு, கவலை வேண்டாம். இந்த விஷயம் கேட்டாலும் இனிமேல் உங்க வாழ்க்கைக்கு வரதன் பொறுப்பு, உங்க குடும்பத்து வரதனோட பொறுப்பு, உங்க குழந்தைகளோட எதிர்காலம் வரதனோட பொறுப்பு, உங்க மோட்சம் வரதனோட பொறுப்பு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா, ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.